SBS தமிழ்.
The Power of Good People என்ற நூலை இணைந்து எழுதியிருக்கும் பகீரதன் அவர்களை இன்று சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஒலிபரப்பப்பட்டாலும் இது பதிவு செய்யப்பட்ட நாள் நவம்பர் மாதம் இரண்டாம் நாள். பகீரதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள், ஏனென்று சொன்னால் அவர் பிறந்த நாளும் இன்றுதான். கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தவரை மீட்ட நாளும் இதுதான். வணக்கம் பகீரதன், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
நன்றி, நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள்.
த பவர் ஆஃப் குட் பீப்புள் என்ற நூலை இணைந்து எழுதியிருக்கிறீர்கள், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
உண்மையில் நான் அகதியாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் தேடி வந்தவன். வந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்மஸ் தீவில் அகதியாக 2 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனது பென் ஃப்ரெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஆலிசன் கோக் என அழைக்கப்படுகின்ற ஒரு அம்மா, ஆஸ்திரேலிய தாயார். அவர் அப்போலோபை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன டவுன்ல, விக்டோரியாவில் இருக்கின்ற ஒரு சிறிய டவுன்ல வசித்து வருகிறார். அவர் மூலம் அறிமுகமாகி 2 வருடங்கள் நான் தடுப்பு காவலில் இருந்த போது அவர் என்னுடைய பெண் நண்பராக இணைந்து கொண்டு எனக்கு பல வழிகளும் உதவிகளை செய்திருந்தார். அதன் பின்பு கிறிஸ்துமஸ் தீவு தடுப்பு முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் இட்டுவரை அவர்களுடன் வாழ்ந்து வருகின்றேன். நான் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரங்களில் நான் எனது வாழ்க்கையில் பல தடவைகளில் என்னை காப்பாற்றிய, பல சம்பவங்கள் இருந்து என்னை காப்பாற்றிய பல முகம் தெரிந்த, முகம் அறியா நபர்களுக்கு நன்றி கூற வேண்டிய ஒரு கடமையில் நான் இருந்தேன். நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன், எவ்வாறு இதை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி. உண்மையில் இந்த புத்தகத்துக்கு நாங்கள் முதலில் நன்றி என்றுதான் தமிழில் பெயரிட்டோம். அதன் பின்னர் அந்த வெளியீட்டகத்தினர் ஏற்றுக்கொண்டது கிடங்கு அந்த பெயரை மாற்றிக்கொண்டோம். உண்மையில் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் எனது உயிரை, என் போன்ற பலரது உயிரை காப்பாற்றிய பல நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு புத்தகம்.
அந்த நூலின் தலைப்பாக அமையாவிட்டாலும் அத்தியாயங்களுக்கு இடையே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நன்றி, நன்றி என்று சொல்லி அதனை மீண்டும் ஞாபகப்படுத்தியிருக்கிறீர்கள். நூலை முதல் தரம் திறந்த போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, ஆனால் பின்னர் தான் புரிந்தது ஏன் அப்படி செய்திருக்கிறீர்கள் என்று. வாழ்த்துக்கள்.
நன்றி.
நீங்கள் நன்றி கூறிய பலரிலே என்னை கவர்ந்த இருவரை முதல் எடுப்போம். ஒருவர் கனகா, மற்றவர் சைலா.
ஆமா,
உங்களது பள்ளி நாள் அனுபவங்கள் அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன்.
அந்த நேரம் 1995 இடம்பெற்ற யாழ்ப்பாண இடப்பெயர்வின் மூலம் இடம்பெயர்ந்து வன்னி பகுதிக்கு இடம்பெயர்ந்து அகதியாக சென்றிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் வறிய குடும்பத்தில் பிறந்த நான் எனது உயர்தர கல்வியை கிளிநொச்சி அக்கராயன் மகா வித்தியாலயத்தில் பயின்றிருந்தேன். அந்த நேரத்தில் எனது சகோதரனும் எனது தந்தையாரும் கொழும்பில் இருந்திருந்தார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஸோ நான் வந்து கிளிநொச்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் பெரிய குடும்பம், மிகவும் பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியில் எனது உயர்தர கல்வியை கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் 2 பெண் பிள்ளைகள், என்னுடைய சக தோழிகள் அறிமுகமானார்கள். தினமும் பாடசாலைக்கு போகின்ற வழியில் நான் நடந்து மிக வேகமாக செல்வதும், பாடசாலை முடிந்த பின்னர் நேரடியாக தனிப்பட்ட வகுப்புகளுக்கு செல்வதும், ஏனெனில் எனக்கு ஒரு தூச்சக்கர வண்டி வாங்க கூட என்னிடம் வசதி இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு அறிமுகம் ஆகி, உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது கலாச்சார ரீதியில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, 2 பெண் பிள்ளைகளுடன் நாங்கள் ரோட்டில் இருந்து கதை போத பேசுவோம் அந்த நேரத்தில். ஆனாலும் அவர்கள் இருவரில் ஒருவர் எனக்கு அந்த தன்னுடைய சுயச்சக்கர வண்டியை தந்து உதவுவார். நான் அவர்களுடைய சைக்கிளில் போவேன். பாடசாலை அனுப்பித்தவுடன் நான் அந்த சைக்கிளை அவர்களுடன் திரும்பி கொடுத்து விடுவேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு உதவி இருந்தார்கள். இதில் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ என்று. கடந்த வருடம் இடம்பெற்ற மாவீரர் நாள் நினைவு நாட்களில் அவர்களில் ஒருவர் இறந்து விட்டதும் அவருடைய சகோதரர் அவரது புகைப்படத்தை பதிவேற்றியிருந்ததும் ஒரு முகநூல் வாயிலாக பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். உண்மையில் பலரது பெயர்கள் அந்த புத்தகத்தில் மாற்றப்பட்டுள்ளது, ஏனெனில் சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி அதில் இவர்களது பெயர்களும் அடங்கும். முகம் தெரியாத பலரும் அதில் யோசிப்பார்கள் இவர்கள் யார் என்று சொல்லி. என குறிப்பிட்ட அந்த நபர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கின்ற போது அவர்களுக்கு புரிந்திருக்கும் இது யார் என்று. உண்மையில் முகம் தெரியாமல் செய்த பலரது உதவிகள், முகம் தெரிந்து பலர் செய்த உதவிகள் இற்றவரை நான் இந்த நிலைக்கு வருவதற்கு உதவி இருக்கின்றன.
அந்த வகையிலே நான் இந்த நூலில் இருக்கின்ற அனைவரது பற்றியும் நான் கூற விரும்பவில்லை, ஏனென்றால் இதை கேட்பவர்கள் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். ஒரு சிங்கள நண்பர், அவர் நண்பரானது ஒரு கதை, ஆனால் அந்த நண்பர் உங்களுக்கு செய்த உதவி மிகப்பெரியது. அவரை பற்றி இந்த நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
உண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அல்லது சிங்கள அரச படைகள் அல்லது சிங்கள ராணுவம் என்று நாங்கள் கூறுகின்ற போது மிகவும் கொடியவர்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் கொடியவர்கள், அவர்கள் செய்கின்ற அந்த முறைகள், அவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பது என் போன்ற பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் சிங்கள மக்கள் எல்லாருமே ஒரு பயங்கரவாதிகள், சிங்கள மக்கள் எல்லாருமே ஒரு எதிரானவர்கள் என்ற கருத்து உண்மையில் ஏற்புடையதல்ல. ஏனெனில் எனக்கு கிடைத்த நண்பர் அவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் நான் தங்கியிருந்த வேலை, நான் தடுப்பில் இருந்த வேலைகளில் எல்லாம் சாதாரண ஒரு பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ஒரு நண்பராக எனக்கு அறிமுகமாகி பல வழிகளில் கொழும்பில் அந்த நேரங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு கடும் சோதனைகளுக்கு மத்தியில் எல்லாம் என்னையும் எனது மனைவியையும் மிகவும் பாதுகாப்பாக பல இடங்களில் கூட்டிச் சென்று இறுதியாக தடுப்பு காவலில் இருந்து வெளிவருகின்ற வரை மிகவும் சரியான ஒரு அர்ப்பணிப்போடு செயற்பட்ட ஒரு நபர். உண்மையில் எனக்கு அந்த சிங்கள மக்கள் என்று சொல்கின்ற போது நான் பிறந்து வளர்ந்த சூழல், நான் இடம்பெயர்ந்திருந்த சூழல், சிங்கள மக்கள் என்கின்ற போது அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள், அவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு மனப்பான்மை எனக்கு இருந்து கொண்டது. ஆனால் எப்போது அந்த நண்பரை சந்தித்தேன், உண்மையில் நான் நினைத்துக் கொண்டேன், சிங்கள மக்களிலும் மிகவும் நல்லவர்கள், மிகவும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதை நம்புகின்ற பல நல்ல உள்ளங்களில் அவரும் ஒருவர். அவரது பெயர் கூட நான் இங்கு குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது, புத்தகத்தில் கூட கூற முடியாமல் இருக்கின்றது. ஏனெனில் அந்த நண்பர் கூட இட்டவரை இலங்கையில் இருக்கின்றபடியால் உண்மையில் நல்ல நண்பர்கள், சிங்கள நண்பர்கள் வர இட்டவரைக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்தபடியாக நீங்கள் கடற்பயணம் மேற்கொண்டு, இந்தியாவிலிருந்து கடற்பயணம் மேற்கொண்டு நீங்கள் வந்த கப்பல் உடைந்து தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்த தாய்வான் மீன்பிடி கப்பல் காப்பாற்றாமல் போகும்போது இன்னொரு கப்பல் வந்து உங்களை காப்பாற்றுகிறது. அதன் போது ஆங்கிலம் ஓரளவாவது தெரிந்த ஒருவர் நீங்கள் தான் என்ற காரணத்தினால் அந்த படகின் கேப்டன் விடைபெறும் பொழுது உங்களுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார், அவரை பற்றி நினைவு கூறுங்களேன்.
உண்மையில் நவம்பர் மாதம் முதலாம் தேதி நேற்றைய தினம் அந்த சம்பவம் நடைபெற்று 8 வருடங்கள் பூர்த்தியாகியிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் இந்த சமுத்திரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஒரு தாய்வானிய மீன்பிடி கப்பல் ஒன்று அண்மித்திருந்தது. அவர்கள் இட்ட வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கின்றது, என்ன காரணத்துக்காக அவர்கள் எங்களை விலகி சென்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களை காப்பாற்றுவதற்கு வந்திருந்த எல்என்ஜி பயணியர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கேஸ் டேங்கர், அது வந்து எம்ஓஎல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜப்பானிய நிறுவனத்துக்கு உரித்தானது. அந்த நிறுவனத்தினுடைய கப்பல் கேப்டன் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று அவர் உடனடியாக விரைந்து செயற்பட்டு எங்களை காப்பாற்றினார். உண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பாக நேரடியாக அவர்கள் என்னை அழைத்த போது அந்த கப்பல் கேப்டன் புரோசிகா என்றவரை நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். அதில் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட பெரும்பாலானவர்களை நான் சந்தித்த வேளையில் அவர் சொல்லிக் கொண்டபடியும் தான் அவசர அழைப்பு ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடமிருந்து கிடைத்தவுடன் தான் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள லண்டனில் தொடர்பு கொண்ட போது, அந்த நேரம் லண்டனில் அதிகாலை 6 மணி இருக்கணும் அந்த நேரம், அவர் கேட்டபோது அந்த முகாமையாளர்கள் அந்த அதனுடைய நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து செயல்பட்டு உடனடியாக பலர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். உதாரணமாக காப்புறுதி நிறுவனம், ஏனெனில் அவர்கள் மிகவும் ஒரு லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கப்பல் நிறுவனம், சடுதியாக அவர்கள் தாங்கள் போகின்ற பாதையில் இருந்து விலகி ஒரு நடுக்கடலில் சென்று இத்தகைய மீட்பு நடவடிக்கை ஈடுபடும் போது அவர்கள் பல மில்லியன் டாலர்ஸ் பொறுமதியான பணத்தை இழக்க நேரிடும். உடனே அவர்கள் காப்புறுதி நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போது ஒவ்வொருவரும் காப்புறுதி நிறுவனம், நிறுவன முகாமையாளர், அதனுடைய உயர் அதிகாரிகள் இருக்கின்ற ஜப்பான் எல்லா இடத்திலும் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது எல்லா இடத்திலும் இருந்து அவருக்கு உடனடியாக செயற்படுங்கள், அதற்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கின்றது என்று கேட்ட உடனே மிகவும் நல்ல உள்ளம் கொண்டு அவர் எடுத்த முடிவுதான் உண்மையில் எங்களை காப்பாற்ற உதவியது.
ஆஸ்திரேலிய தகவல் அனைத்திற்கும் SBS தமிழ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் த பவர் ஆஃப் குட் பீப்புள் என்ற நூலை எழுதியிருக்கும் பகீரதன் பரராஜசிங்கம்.
அந்த சந்தர்ப்பத்தில் நான் உண்மையில் நினைவு கூற வேண்டிய இன்னொருவர் வந்து அதனுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒரு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர், அவரை சந்தித்த போது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அவர் சொல்லிக் கொண்ட விடயம் எனக்கும் தெரியும். நான் கடலில் 11 மணி நேரம் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் லைஃப் சேவிங் போட், உயிரை காப்பாற்றக்கூடிய சிறிய படகுகளை கடலுள் இறக்கி பார்த்தார்கள். அது கூட அதில் பயணித்த பலர் காயப்பட்டார்கள். என்னென்னா மிகவும் பாரிய அலைகள் அதனுள் அந்த காப்பாற்றறக்கி அந்த படகு வந்து மூழ்கிவிடும் என்ற அச்சத்தினால் அவர்கள் திரும்பவும் அதனை மீள பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய உயிரை பலத்த சிரமத்தின் மத்தியில் தான் அவர்கள் ரிஸ்க் எடுத்துக்கூடாத செய்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியவில்லை. இவ்வாறாக பலர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு உதவினார்கள். அப்போ இறுதியாக கடந்த வாரம் நான் அந்த கப்பலுடைய கேப்டன் புரோசிகா அவர்களை சந்தித்த போது உண்மையில் அந்த மனிதர் கண்டவுடன் கண்கலங்கி கொண்டார். எனக்கும் கூட அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. என்னுடைய உயிரை காப்பாற்றிய என் போன்ற 26 பேருடைய உயிர்களையும் காப்பாற்றி கொண்டு அந்த கப்டனையும் அந்த நிறுவன உயர் அதிகாரிகளையும் பார்த்தபோது எனக்கு மிகவும் ஒரு வார்த்தைகள் வரவில்லை. அப்படியான ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் நிகழ்ந்தறியது. மிகவும் மிகவும் ஒரு சந்தோஷமான கட்டத்தை நான் போதிருக்கின்றேன்.
இந்த நூலிலே உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் இளவயதில் எமது தமிழர்களுக்கு மிகவும் கொடுமையாக பாதித்துள்ள ஒரு வியாதி என்று சொல்ல வேண்டும், சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பின்னர் படிக்கும் போது வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பின்னர் போராட்ட நாட்களில் உள்ள வாழ்க்கை நிலை அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பின்னர் பல்கலைக்கழகத்திலே உங்களது செயற்பாடுகள், நீங்கள் மாணவர் ஒன்றியத்தின் தலைவராக இருந்திருக்கிறீர்கள், அதன் போது உங்களுக்கு ஏற்பட்ட அடிதடி தாக்கல்கள், பின்னர் வெள்ளை வேன் கடத்தலில் கடத்தப்பட்டிருக்கிறீர்கள், இராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறீர்கள், பின்னர் சென்னைக்கு பயணம் செய்து அங்கிருந்து படகு மூலம் நடுக்கடலில் வந்து தத்தளித்த போதுதான் இந்த பெரும்படகு உங்களை வந்து காப்பாற்றியிருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் உங்களை தடுப்பு முகாமில் இருக்கும் பொழுது ஒரு பெண் தானாகவே கடிதம் எழுதி உங்களது நட்பை சம்பாதித்துக் கொண்டு தொடர்ந்து கடிதம் எழுதி உற்சாகம் அளித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் அழகாக நீங்கள் விவரித்திருக்கிறீர்கள் இந்த நூலிலே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் இவருடன் இணைந்து எழுதிய போது சில சமயங்களில் நீங்கள் சொல்வது போல் எழுதப்பட்டிருக்கிறது, சில சமயங்களில் அவர் மூன்றாவது ஆளாக உங்களை விவரித்து எழுதியிருக்கிறார். அதில் வாசிப்பவர்களுக்கு சிக்கல் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
உண்மையில் அந்த புத்தகம் நான் எழுதினது போலதான் உண்மையில் அந்த புத்தகம் முதல் வடிவம் பெற்றது. இருப்பினும் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டகத்தினருக்கு அனுப்பிய போது அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்மணி எத்தகைய பாத்திரம் இதில் வகித்து கொண்டார் என்று. அப்போது நாங்கள் சொன்னோம், இது வந்து இரண்டு பேர் பேசுவது போல நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் எழுதுவோம் என்று நினைக்கிறோம், இது உங்களுக்கு சம்மதமா இத்தகைய புத்தகத்தை வெளியிடாண்டு. அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் ஒரு வெளியீட்டகத்தோடு தொடர்பு கொண்டு கதைத்து விட்டு இது சம்பந்தமாக தாங்கள் எங்களுக்கு அறிய தருவதாக. அதன் பின்னர் அவர்கள் அறிவித்தார்கள், இது வித்தியாசமான முயற்சியாக இருக்கும், நீங்கள் விரும்பினால் முயற்சி செய்து பாருங்களேன் என்று. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் நாங்கள் செலவழித்திருக்கிறோம் எழுதுவதற்கு. பல்வேறு விதமான காரணங்கள், ஏனெனில் நான் தடுப்பு காவல் இருந்தது, ஆஸ்திரேலிய குடியுரிமை கிடைக்காமை, பல்வேறு விதமான மன உளைச்சல்கள், அவருக்கு இருந்த வேலைப்பாடுகள் மத்தியில் அவ்வப்போது நாங்கள் இருவரும் எழுதி கொண்ட விஷயங்களை அவர் என்னிடம் கேட்பது போலவும் நான் அதுக்கு பதில் சொல்வது போலவும் நாங்கள் எழுதி கொண்டோம். இறுதியில் அதை வெளியீட்டகத்தார் சம்மதித்தபடியால் நாங்கள் அதனை அப்படியே வெளியீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். இது சம்பந்தமாக நானும் ஒரு தடவை சிந்தித்திருந்தேன், இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஆனாலும் வெளியீட்டகத்தினர் தாங்கள் வெளியிட சம்மதித்திருந்திருக்கின்ற படியால் நாங்கள் இதை வந்து அப்படியே வெளியிட்டிருந்தோம். உண்மையில் புத்தகத்தை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முழு முயற்சியில் ஈடுபட்டு அது சம்பந்தமான எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து தன்னால் முடிந்த அளவு எனக்கு உதவிகளை வழங்கிய அந்த அம்மாவை கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவருடைய பெயரை இதில் இடம்பெறச் செய்து. ஏனெனில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் நடக்கின்ற அகதிகள் சம்பந்தமான பிரச்சனைகளில் மனுஸ் ஐலண்ட், நவுரு தீவு போன்ற இடங்கள் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆஸ்திரேலிய சாதாரண வெள்ளையின மக்களையும் நாங்கள் இது சம்பந்தமாக அகதிகள் சம்பந்தமான ஒரு கரிசனையுடன் அவர்களை பார்ப்பதற்கு வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும், சாதாரண ஒரு பெண்மணியாகிய இவர் எவ்வாறு தனிப்பட்ட என்னது வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்களை கொண்டு வந்தார், என்னென்ன வழிகளில் அவரும் அவரது குடும்பத்தினரும் எனக்கு உதவிகள் செய்தார்கள் என்று ஏனைய வெள்ளை இனத்தவர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற நோக்கத்தில் இதில் நாங்கள், அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கிறேன் அதில் நாங்கள் வெற்றியும் காண்போம் என்று.
நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் இந்த நூல் எழுத்து வடிவம் எனக்கு ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தது என்று கூறினேன். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான வடிவம் இதுதான் முதல் தடவை நான் வாசிக்கின்ற ஒரு நூல். அதாவது கதை சொல்பவர் கதை சொல்லிக் கொண்டு போகிறார், அதே வேளை மூன்றாவது நபர் இந்த கதையிலே இடையிலே வருகின்ற பின்னணிகளை அழகாக எடுத்து வைக்கிறார். அந்த வகையில் இந்த புத்தகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும்.
நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் அவ்வாறு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனெனில் உண்மையில் இந்த புத்தகம் வெளியிடுகின்ற போது நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல இந்த புத்தகத்தில் கிடைக்கின்ற இலாபங்கள் வந்து வன்னியில் இடம்பெற்ற போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது பல நண்பர்களுடைய வேண்டுகையும், பலர் சொல்லிய பட விடயங்கள் என்று சொன்னால் இது சம்பந்தமாக பலர் பலவேறு விதமான புத்தகங்கள் நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக எல்லாம் கதைத்தார்கள், இது சரியான இடத்துக்கு போச்சேராது என்றெல்லாம். உண்மையில் தனிப்பட்ட ரீதியில் இறுதி யுத்தத்தில், 2009 இறுதி யுத்தத்தில் 12 பேரை இழந்தவன் நான். எனது உறவுகள், எனது மாமனார் குடும்பம், அவர்களுடைய முழு குடும்பம் அவ்வாறாக நான் 12 பேரை இழந்தவன். இட்ட வரைக்கும் தாய் தந்தையர் இல்லாத அந்த பிள்ளைகளை நான் எனது செலவில் பராமரித்து வருகிறேன். அப்போதுதான் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது, என்னால் தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்றபடியால் நான் இந்த விளக்கரமாட்டை கேட்டுக்கொண்டேன். இந்த இதிலிருந்து வருகின்ற லாபத்தை நாங்கள் கண்டிப்பாக, எனது நண்பர்கள் பலர் நடாத்தி வருகின்ற தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது எனக்கு அங்கு வருகின்ற செய்திகள் மூலம், 80,000 தமிழீழ விதவைகள் அங்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பின்தங்கிய பிரதேசங்களில் இற்றவரை இருந்து வருவதாக கேள்விப்படுகிறேன். ஸோ இதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தின் மூலம் அவ்வளவு பேருக்கும் என்ன உதவி செய்ய முடியாது என்பதும் எனக்கு தெரியுமானால், முடிந்தவரை என்னை போன்றவர்கள் அல்லது இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சரியான வகையில் உதவி செய்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியை கிடைப்பதற்கு உங்களுடைய வானொலி மூலம் கண்டிப்பாக நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன்.
இதே போன்ற நிகழ்ச்சிகளை சமிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.